அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மே மாதம் 27 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சர்வதேச கால்பந்து விளையாட்டை நிர்வகிக்கும் ஃபிஃபா அமைப்பின் 6 மூத்த அதிகாரிகள் பல மில்லியன் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறது குறித்த செய்திகள், தமிழக முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்திருப்பது குறித்த செய்திகள்,
இன்றைய நிலையில் திமுக இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்றதா உண்மை. அவங்க ஒரு தற்காப்புக்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க.
அப்படி எல்லாம் பயம் கிடையாது. இதே ஜெயலலிதா திமுக ஆட்சியில போட்டி போட்டாங்களா, திருவேகத்துல போட்டி போட்டாங்களா, இளையாங்குடியில போட்டி போட்டாங்க, கம்பத்துல போட்டி போட்டாங்களா, இடைத்தேர்தல் 3 எடுத்ததுல.
யாழ்குடா பிராந்தியத்திற்கான குடிநீர் தேவைக்காக முன்னெடுக்கப்படும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் மருதங்கேணி மீனவர்களுக்கு பாதிப்பு இருக்காது என்று கூறும் அதிகாரிகளின் விளக்கங்கள்,
ஆகவே இந்த குழாய்களானவை கடலின் கீழே அது புதைக்கப்பட்டுத்தான் 800 மீட்டர் வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டு அதற்கு அப்பால் தான் ஒரு மேடை அமைக்கப்பட்டு அந்த குழாய்
ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வழங்குவோர் விமல் சுக்கநாதன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர் ஆகியோர்.
கால்பந்து விளையாட்டை வெளிப்படையாகவும் அனைவரும் விளையாடி கழிக்கும்படி செய்யும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள் ஊழல் புரிந்து தம்மை வளப்படுத்திக் கொண்டனர் என அமெரிக்க அரசின் தலைமை வழக்கறிஞர் லொரேட்டா லிஞ்ச் தெரிவித்துள்ளார்.
Now the 14 defendants charged in the indictment we are unsealing today include high-ranking officials of FIFA, leaders of regional and other governing bodies under the FIFA
umbrella. உலகளவில் கால்பந்து விளையாட்டை நெறிப்படுத்தி நடத்தும் சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபாவின் அதிகாரிகள் உட்பட 14 பேர் மீது அமெரிக்க நீதித்துறை குற்றச்சாட்டை முன்னெடுத்திருப்பது குறித்து அவர் விளக்கினார். இந்த 14 பேரில் 9 பேர் முன்னாள் மற்றும் இன்னாள் ஃபிஃபாவின் உயரதிகாரிகள் ஆவர். அவர்கள் மீது மோசடி, கள்ளச்சந்தை வர்த்தகம் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஆகிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 20 ஆண்டுகளில் இந்த அதிகாரிகள் 150 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையை ஊழல் மற்றும் கையூட்டு மூலம் பெற்றுள்ளனர் என அமெரிக்க நீதித்துறை கூறுகிறது. சுவிஸில் கைது செய்யப்பட்டவர்களை அமெரிக்காவுக்கு நாடு கடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
பரபரப்பான இந்த அறிவித்தல் வழியாகி சில மணி நேரங்களுக்குள் ஃபிஃபா கால்பந்து விளையாட்டுகள் சம்மேளனம் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜூரிச் நகரில் நிருபர்கள் மத்தியில் கருத்து வெளியிடும் போது, ஃபிஃபாவின் அடுத்த தலைவரை தெரிவு செய்யும் தேர்தல் முன்னர் திட்டமிடப்பட்டபடி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நடத்தப்படும் என்று குறிப்பிட்டது. அடுத்த 2 கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் கட்டாருக்கும் ரஷ்யாவுக்கும் வழங்கப்பட்ட விஷயத்தில் சந்தேகப்படும் ஊழலில் தற்போதைய ஃபிஃபா தலைவர் சர் பிளேட்டர் சம்பந்தப்படவில்லை என்றும், அடுத்த போட்டிகள் அந்தந்த நாடுகளில் திட்டமிடப்பட்டபடி நடந்தே தீரும் என்றும் ஃபிஃபாவின் சார்பில் பேசவல்ல அதிகாரி தெரிவித்தார். நாளை மறுதினம் பிளாட்டரின் தலைவர் பதவிக்கு சவால் விடும் ஜோர்டான் இளவரசர் அலிபின் அலி ஹுசைன் கருத்து வெளியிடும் போது, கால்பந்து விளையாட்டுக்கு இது மிகவும் துயரமான ஒரு நாள் என்று கூறியிருக்கிறார்.
யமன் தலைநகர் சனாவில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய விமான தாக்குதலில் சிறப்பு படையைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டுள்ளதோடு காயமடைந்தும் உள்ளனர். முகாம் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 50 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என பாதுகாப்பு வட்டாரங்கள் பிபிசிக்கு தெரிவித்துள்ளன. விமான தாக்குதல் நடத்தப்பட்ட போது 100 படையினர் தமது சம்பள பணத்தை வாங்குவதற்காக வரிசையில் இருந்துள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிறப்பு படையினர் ஷியா ஹவுத்திகளுடன் சேர்ந்து செயற்படுபவர்களாவர். அவர்களது படைபலத்தை அளிக்கும் முயற்சியாக சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் விமான தாக்குதல்களை ஆரம்பித்தனர். அத்தோடு நாட்டின் வடக்கில் கூட்டுப்படையினர் நடத்திய விமான தாக்குதலில் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர்.
ஆப்பிரிக்காவிலிருந்தும் மத்திய கிழக்கிலிருந்தும் அரசியல் அடைக்கலம் தேடி ஐரோப்பியர்கள் வந்துள்ள 10,000 அகதிகளை குடியேற்றி மறுவாழ் வழங்கும் திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் அறிவித்திருக்கிறது. சிரியா, எரிட்ரியா நாடுகளிலிருந்து வெளியேறி இத்தாலியிலும் கிரீஸிலும் அடைக்கலம் கோரியுள்ள 40,000 அகதிகள் அடுத்த 2 வருட காலத்தில் இதர ஐரோப்பிய குடும்ப நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள். அனைத்துலக பாதுகாப்பை தேடி மேலும் 20,000 அகதிகள் இப்போது ஐரோப்பிய குடும்பத்திற்கு வெளியே தங்கியிருந்தாலும் கூட அவர்களும் ஐரோப்பிய குடும்ப நாடுகளுக்கிடையில் பகிர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கிறார்கள். ஐரோப்பிய ஆணையத்தின் இந்த திட்டம் ஐரோப்பிய குடும்ப நாடுகள் மத்தியில் பலத்த சர்ச்சையை உருவாக்கியது. ஐரோப்பிய நாடுகளில் புதிய வாழ்வு கிடைக்கும் என்றால் அதற்காக பயங்கரமான மாகாணங்களில் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளும்படி இந்த புதிய ஏற்பாடு அகதிகளை ஊக்குவிக்கக்கூடும் என்று பிரிட்டன் எச்சரித்திருக்கிறது.
பாகிஸ்தானில் உள்ள மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான எக்ஸெக்ஸ் உலகில் பல இடங்களில் உள்ளவர்களுக்கு போலி கல்விச் சான்றிதழ் விநியோகம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த நிறுவனம் மீது மோசடி செய்தல், சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் இணைய குற்றங்கள் பதியப்பட்டுள்ளன. சொஹேப் அகமத் சாய்க் மற்றும் அவரது சகாக்கள் 6 பேருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களை 11 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்திகள். சர்வதேச கால்பந்து விளையாட்டை நிர்வகிக்கும் ஃபிஃபா அமைப்பின் 9 மூத்த அதிகாரிகள் பல மில்லியன் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இதன் பின்னணியை விளக்கும் பிபிசியின் செய்தி குறிப்புகளை தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
உலக அளவில் கால்பந்து விளையாட்டை நெறிப்படுத்தும் அமைப்பான ஃபிஃபாவின் பல மூத்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளது கால்பந்து உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிதி மோசடி, கள்ளச்சந்தை வர்த்தகம், சட்டவிரோத பண பரிமாற்றம், கையூட்டுகள் வாங்கியது கொடுத்தது ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஃபிஃபாவின் 9 உயர் அதிகாரிகளை தாங்கள் கைது செய்துள்ளதாக அமெரிக்க சட்டத்துறை அறிவித்துள்ளது. அது மட்டுமின்றி எதிர்வரும் 2018 மற்றும் 2022 ஆண்டு உலகக்கோப்பை நடத்தும் உரிமை ரஷ்யாவுக்கும் கத்தாருக்கும் அளிக்கப்பட்டது குறித்து தனியான ஒரு குற்ற விசாரணையை சுவிஸ் அரச வழக்கறிஞர்கள் முன்னெடுத்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் அந்த அமைப்பின் துணைத் தலைவர்கள் ஜெஃப்ரி வெப்பும் யூஜினோ ஃபிகிரேடோவும் அடங்குவர். இவர்கள் அனைவரும் இன்று அதிகாலை ஜூரிக் நகரில் அவர்கள் தங்கியிருந்த 5 நட்சத்திர விடுதியிலிருந்து அதிரடியாக சுவிஸ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்கள். ஃபிஃபா அமைப்பின் தலைவர் பதவிக்கான தேர்தல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த மாதம் 29 தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த கைதுகள் நடைபெற்றிருந்தாலும் அவை தேர்தலை எந்த வகையிலும் பாதிக்காது என்று ஃபிஃபா கூறியுள்ளது. தனிநபர் கைதுகளுக்கு அப்பாற்பட்டு ஃபிஃபாவின் தலைமையகத்திலும் காவல்துறையினர் சோதனைகளை மேற்கொண்டு ஆய்வுகளை நடத்தியுள்ளார்கள். இவையெல்லாம் ஃபிஃபாவை பொறுத்தவரை ஒரு நல்ல முன்னெடுப்பே என்கின்றார் அந்த அமைப்பின் தகவல் தொடர்பு துறைக்கான இயக்குநர் வால்டர் டே ஜோர்ஜியோ.
It's not good in terms of image. It's not good in terms of reputation. But in terms of cleaning up, in terms of everything what we did in the last 4 years, this is good.
மக்கள் எங்கள் மீது வச்சிருக்கின்ற எண்ணத்துக்கு இது நல்லதல்ல. எமது நீண்ட நாள் நட்பெயருக்கும் இது நல்லதல்ல. ஆனாலும் எங்களுடைய நிர்வாகத்தை சுத்தப்படுத்துவது என்னும் வகையில் பார்க்கின்ற பொழுது இது நல்லது. எமக்கு இது ஒரு கசப்பான தினமாக இருந்தாலும் இந்த விசாரணைகளின் மூலம் வெளியாக இருக்கின்ற முடிவுகளை நாங்கள் எதிர்பார்த்திருப்பதால் இதை ஒரு நல்ல நாள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இப்படி மழுப்பலான ஒரு பதிலை ஃபிஃபாவின் பேச்சாளர் கூறினாலும் இவையெல்லாம் ஆறுதலை அளிக்காது என்றும் அந்த அமைப்பில் நடைபெற்றுள்ள ஊழல் என்பது நீண்டகால தாக்கம் கொண்டது என்கின்றார் உலக சாக்கர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் கியர் ரட்னெஜ்.
It's difficult to overstate the significance of it, frankly. I mean, FIFA has faced a whole raft of scandals over the last 5, 10, 20 years, but this threatens to be the greatest of them all.
வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் ஃபிஃபாவில் நடைபெற்றிருக்கின்ற ஊழல்களை குறைத்து மதிப்பிட முடியாது. கடந்த 5, 10, 20 வருடங்களாக ஃபிஃபா ஏராளமான ஊழல்களில் சிக்கியிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நடைபெற்றிருப்பதோ எல்லாவற்றையும் ஏப்பவிடும் வகையில் இருக்கின்றது. நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை தலைவர் பதவிக்கான தேர்தலை நடத்தலாமா என்றும் சந்தேகம் எழுகின்றது.
ஆனால் ஃபிஃபாவோ கியர் ராட்னெஜ் போன்ற பத்திரிகையாளர்களின் கருத்தை செவிமடுப்பதாக தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் தேர்தல் நடைபெறும் என்று அதன் பேச்சாளர் வலியுறுத்துகின்றார். கடந்த 20 ஃபிஃபாவால் நடத்தப்படும் உலகக்கோப்பை போட்டிகளுக்கான ஒளிபரப்பு உரிமம் வழங்கப்படுவது, வர்த்தக செயல்பாடுகள் ஆகியவை தொடர்பில் பரந்தப்பட்ட அளவில் ஊழல் இடம்பெற்றுள்ளன என்பது உட்பட இப்பொழுது பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஃபிஃபா அமைப்பின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாததே அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என பிரெஞ்சு கால்பந்து லீகின் தலைவர் ஃப்ரெட்ரிக் தியேகே கருத்து வெளியிட்டுள்ளார்.
Tout ça tourne beaucoup autour du nom de Sepp Blatter. Pour moi, malheureusement, ça n'est pas un problème d'homme, c'est un problème d'organisation ces fédérations internationales.
பலர் செப் பிளேட்டரை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை துரதிசவசமாக இது ஒரு தனிநபரை மாத்திரம் சம்பந்தப்படுத்துகின்ற பிரச்சனை அல்ல. சர்வதேச சம்மேளனங்கள் எப்படி செயற்படுகின்றன என்பதுதான் இங்கு பிரச்சனை. எல்லாவற்றையும் விட வெளிப்படைத்தன்மை இல்லாதது என்பது தலையாய பிரச்சனை. முடிவுகள் எடுப்பது தொடர்பில் பரிசுகள் பெற்றுக்கொள்வதோ ஊழலில் ஈடுபடுவதோ என்பது மிகவும் மோசமான செயற்பாடு. சுவிட்சர்லாந்து நாட்டின் காவல்துறையும் சட்டத்துறையும் இந்த பிரச்சனையில் வேர்வரி சென்று உண்மைகளை கண்டறிய வேண்டும்.
பிரெஞ்சு கால்பந்து லீகின் தலைவரின் கருத்தில் நியாயம் உள்ளது என்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் மேட் அபுஜோ ஆணித்தரமாக கூறுகின்றார். ஃபீஃபாவின் ஊழல் மற்றும் இந்த கைதுகள் குறித்து முதலாவதாக செய்திகளை வெளியிட்ட பத்திரிகையாளர்களில் அவரும் ஒருவர்.
Everything we're hearing, if it's not related to the 2018 and 2022 awards, but that it's prior awards, then it's a lot of related activity.
நாம் இப்பொழுது கேள்விப்படுவதெல்லாம் 2018 மற்றும் 2022 ஆண்டுக்கான போட்டிகளை நடத்தும் உரிமம் தொடர்பானது மாத்திரமல்ல, அதற்கு முன்னரும் நடைபெற்ற பல தொடர்புடைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டவை. அவர்கள் தமது வர்த்தக செயற்பாடுகளை எப்படி செய்தார்கள், ஊடகங்களை அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள், பணப்பரிமாற்றங்கள் எப்படி நடைபெற்றன போன்ற பல விஷயங்களை இப்பொழுது விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன.
நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் மேட் அபுஜோ. இதேவேளை அமெரிக்க அரசின் நீதித்துறை யாரெல்லாம் என்ன குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கின்ற முழு விவரங்களையும் தமது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார்கள். குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளவர்கள் சீரான வகையில் பல ஆண்டுகளாக ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர், அவை அமெரிக்காவிலும் வெளிநாட்டிலும் இடம்பெற்றன என்று அமெரிக்க சட்டத்துறை கூறுகிறது. பல ஊழல்கள் அமெரிக்காவிலோ அல்லது அமெரிக்கா வழியாகவோ நடைபெற்றதால் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் வழக்கை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்கா கோரியுள்ளது. கால்பந்து உலகுக்கே இது ஒரு துக்க தினம் என்று ஃபீஃபா தலைவர் பதவிக்கு செப் பிளாட்டரை எதிர்த்து போட்டியிடும் ஜோர்டான் இளவரசர் அலி பின் அல் ஹுசைன் கூறினாலும், தேர்தல் என்னவோ வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்பதில் இதுவரை மாற்றமில்லை. கைதுகள், விசாரணைகள் என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஃபீஃபாவின் மீதான நம்பகத்தன்மை குறைந்து வருகிறது என்பதும் கால்பந்து ரசிகர்கள் ஆழ்ந்த கவலையும் சீற்றமும் கொண்டுள்ளார்கள் என்பதும் தெளிவாகவே தெரிகின்றன.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி பரந்தன் பிரதேசத்தில் சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி பரந்தன் பிரதேசத்தில் 7 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனையரவு அரசின் பாடசாலை மாணவியாகிய இந்த சிறுமி திங்கட்கிழமை பாடசாலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பின்னர் சோர்ந்த நிலையில் காணப்பட்டதாகவும், ஏன் அவ்வாறு அவர் சோர்ந்து போயிருக்கின்றார் என பெற்றோர் விசாரித்த போது தனக்கு ஏதோ நடந்தது என்பது பற்றி அந்த சிறுமி தெரிவித்திருக்கின்றார். இதனையடுத்து அவரை அவர்கள் கிளிநொச்சி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கின்றார்கள். அங்கு அவர் மயக்கமடைந்ததாகவும், அதனையடுத்து அவரை காவல்துறையினர் உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்த்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சிறுமி தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்களிடம் விவரம் கேட்டபோது அந்த சிறுமி பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றார் என தெரிவித்தார்.
මෙම සිද්ධිය සිදු වෙලා තියෙන්නේ දින දහවල් 1ට පමණ බවටයි වාර්තා වෙන්නේ. වයස අවුරුදු 7ක් පසුගිය 25 වෙනිදා තමයි මේ හැමිනිල්ල කිලිනොච්චිය පොලිසියට ලැබුණේ රාත්‍රී 7ට පමණ. වයස අවුරුදු 7ක් පමණ වූ දැරියක්.
இந்த சம்பவம் கிளிநொச்சி பரந்தன் பிரதேசத்தில் பகல் 1 மணி அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. இது பற்றிய முறைப்பாடு 25ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணி அளவில் கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைத்திருந்தது. 7 வயதுடைய இந்த சிறுமி பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருந்ததாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கிளிநொச்சி போலீசார் இந்த சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள். ஆயினும் சட்ட வைத்திய அதிகாரியினால் அவர் பரிசோதனை செய்யப்பட வேண்டியிருந்ததனால் அவர் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதனை செய்த சட்ட வைத்திய அதிகாரி அந்த சிறுமி பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதாக கண்டறிந்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி வருகின்ற போலீசார் 15 வயதுடைய சிறுவன் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றார் காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்கள்.
வவுனிய செய்தியாளர் மாணிக்க வாசகம். யாழ்குடா பிராந்தியத்திற்கான குடிநீர் தேவைக்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் மருந்தங்கேணி மீனவர்களுக்கு பாதிப்பு இருக்காது என்று அதிகாரிகள் இன்று விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்குடா நாட்டுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் முன்வைக்கப்பட்டுள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் மருதங்கேணி கடற்பரப்பில் மீன்பிடி தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட மாட்டாது என்றும், இதன் மூலம் மீன் இனம் பெருகுவதற்கான வாய்ப்புகளே ஏற்படும் என்றும் இந்த திட்டம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்தப்பட்ட முக்கிய கலந்துரையாடல் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்குடா நாட்டின் கிழக்கு கடற்பரப்பிலிருந்து கடல் நீரை எடுத்து மருதங்கேணியில் அதனை குடிநீராக்குவதற்கு உரிய ஆலை ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கை நடவடிக்கைகள் இந்த திட்டத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற நீர் இந்த ஆலையில் சுத்தப்படுத்தப்படும் போது மிஞ்சுகின்ற உப்பு செறிவு மிக்க நீர் மீண்டும் கடலில் விடப்படும் போது அது மீனின் இன உற்பத்தியை பாதிக்கும் என்றும் அதனால் மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்படும் என்றும் கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் கடல் நீரை ஆலைக்கு கொண்டு வருவதற்கும் அது சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னர் மிஞ்சுகின்ற நீரை கடலுக்குள் கொண்டு செல்வதற்குமாக அமைக்கப்படுகின்ற குழாய்கள் மீன்பிடி படகுகளின் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்ற கருத்தும் மீனவர்களுக்குரிய பிரச்சனைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றியே இன்றைய கலந்துரையாடலில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக வடமாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
எங்களுடைய இந்த திட்டத்தின்படி ஒரு நாளுக்கு 24,000 கனமீட்டர் நீர் வந்து கடல் நீரிலிருந்து எடுக்கப்படுகின்றது. அவ்வாறு உப்பை அகற்றியதன் பின்னர் மீளவும் கடலுக்கு அந்த நீர் வந்து செலுத்தப்படும். இவ்வாறு செலுத்தப்படுகின்ற நீரினால் தங்களுடைய மீன்வளம் பாதிப்புக்கு ஆளாகுமா, அல்லது நாங்கள் கடல் நீரிலிருந்து கடல் நீரை உறிஞ்சுவதற்காக வைக்கப்படுகின்ற குழாய்கள் தங்களுடைய மீன்பிடி படகுகளுக்கும் அல்லது வலைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துமா, இது போன்ற சந்தேகங்கள் தான் அவர்களிடம் இருந்த சந்தேகங்கள். இந்த சந்தேகங்கள் வந்து எங்களை பொறுத்தவரையில் இன்று அதிகாரிகளுக்கு போதிய விளக்கத்தையும் திருப்தியையும் தரக்கூடிய வகையில் நிக்கோலாய் அவர்களினால் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் நாளைக்கு மருதங்கேணி பகுதியில் கடற்றொழிலில் ஈடுபடுகின்றவர்களுடன் இது தொடர்பான விளக்கத்தை நிக்கோலாய் மூலமே வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம்.
நீங்க சொன்னீங்க, கடல் நீரை நன்னீராக்கும் பொழுது உப்பு அகற்றப்பட்டதன் பின்பு கடலிலேயே நீர் விடப்படும் என்று சொன்னீங்க. எடுக்கிற தண்ணியை உப்பு அகற்றி நன்னீராக்குறீங்க, அப்ப திரும்பவும் கடல்ல தண்ணியை விடுறதுன்றது?
கடல் நீரை நன்னீராக்குகிறதற்கு பல்வேறு பொறிமுறைகள் இருக்கின்றன. இது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற முறையின் மூலம்தான் இந்த நீர் வந்து சுத்திகரிக்கப்படுகின்றது. ஆகவே திருப்பி கணிசமான அளவு கடல் நீர் கடலுக்குள்ளேயே திருப்பி விடப்படும். அவ்வாறு கடலுக்குள்ளேயே விடப்படுகின்ற பொழுது நாங்கள் எடுத்த கடல் நீரில் இருந்த உப்பின் செறிவை விட வெளியிலே வெளியேற்றப்படுகின்ற கடல் நீரில் இருக்கின்ற உப்பின் செறிவு வந்து அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த உப்பு மீன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமாங்கிறதான் அவர்களுடைய ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனால் உண்மையில் ஆழிப்பெருங்கடல் என்கின்றது மகா பெரும் சமுத்திரம். ஆகவே இதில் ஒரு துளி மழை பெய்தது மாதிரி தான் இது இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவர் பல்வேறு நாடுகளிலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த திட்டங்களை விளக்கப்படங்களினுடைய உதவியுடன் இன்று எங்களுக்கு விளங்கப்படுத்திய பொழுது எங்களால் மேலதிக விளக்கங்களை வந்து பெறக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த உப்புச்சரிவு என்கின்றது எந்த வகையிலும் வந்து மீன்களினுடைய வளர்ச்சியை வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் பாதிக்காது. அடுத்ததாக பலருக்கும் சொல்லப்பட்டது, நாங்கள் வைக்கப்படுகின்ற குழாய் என்கின்றது படகுகளினுடைய போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லி, உண்மையில் அதுவும் அவ்வாறு அல்ல. கடலில் இருக்கிற நீரை உப்பை அகற்றுகின்ற பிளான்ட்டுக்கு அந்த ஆலைக்கு கொண்டு வருகிறதற்கு ஒரு குழாய் வேண்டும். அவ்வாறு உப்பை பிரித்தெடுத்து நன்னீரை ஆக்கியதன் பின்னர் மீளவும் பெரும்பங்கு கடல் நீர் வந்து திருப்பி கடலுக்கே செலுத்த வேண்டிய நிலை இருக்கும். ஆகவே அதை திருப்பி கடலுக்கு கொண்டு போய் விடுவதற்கும் ஒரு குழாய் வேண்டும். ஆகவே இந்த குழாய்களானவை கடலின் கீழே அது புதைக்கப்பட்டுத்தான் 800 மீட்டர் வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டு அதற்கு அப்பால் தான் ஒரு மேடை அமைக்கப்பட்டு அந்த குழாய்கள் வந்து பொருத்தப்பட்டதாக இருக்கும். ஆகவே நிச்சயமாக படகுகளினுடைய போக்குவரத்திற்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது
என்றார் வடமாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள். யாழ்குடா நாட்டின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரிய குளமாகிய இரணமடு குளத்தில் இருந்து நீரை வழங்குவதற்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த திட்டத்தில் எழுந்திருந்த பல்வேறு பிரச்சனைகளை அடுத்து இதற்கான மாற்று திட்டமாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை வடமாகாண சபை முன்வைத்திருந்தது. இந்த திட்டத்தை ஆசிய அபிவிருத்தி வங்கியும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டம் குறித்தே இன்றைய கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனராஜா, ஸ்ரீதரன், மாகாண சபை அமைச்சர்களான ஐங்கரநேசன், சத்தியலிங்கம், குருகுலராஜா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள், மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உயர் அதிகாரிகள், தேசிய நீர் வளங்கள் சபையினர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கை தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் அளிக்கப்பட்டிருப்பது குறித்து தேர்தல் ஆணையர் மஹிந்த தேசப்பிரிய இன்று கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து கொண்டே வாக்களிக்கக்கூடிய, வாக்களிப்பதற்கான அவகாசத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சட்டமூலம் ஒன்று உடனடியாக நிறைவேற்றப்படுவது அவசியம் என்று தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இதனை அறிவித்தார்.
2012 பணத்தக் சம்மதங்கள் இப்பணத்தை காலசீமாவுடன் இவரை.
யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்தோருக்கு தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து கொண்டே வாக்களிப்பதற்கான அவகாசம் விசேட சட்டமூலம் ஒன்றின் மூலம் வழங்கப்பட்டிருந்தது. 2012 நிறைவேற்றப்பட்ட இந்த விசேட சட்டமூலம் கடந்த 20ஆம் தேதி முதல் காலாவதியாகியுள்ளதாக தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் அதன் பின்பு இதுவரை அந்த சட்டம் நீடிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். எனவே இந்த சட்ட விதிமுறைகளை மீண்டும் அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தேர்தல்கள் ஆணையாளர். அதே போன்று இந்தியாவில் அகதிகளாக வசிக்கும் இலங்கையர்களுக்கு இலங்கையில் வாக்காளர்களாக பதிவு செய்வதற்கு தற்போது முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் இது சம்பந்தமாக புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். 20ஆவது திருத்த சட்டத்தின் கீழ் புதிய தேர்தல் முறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டால் உடனடியாக தேர்தல் ஒன்றை நடத்த முடியுமா என்று கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய. புதிய தேர்தல் முறை அமல்படுத்தப்பட்டால் நாடாளுமன்றத்தின் ஆசனங்களின் எண்ணிக்கை 250 அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சட்டம் மூலம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றை நடத்துவது சம்பந்தமாக தனக்கு இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்தவிதமான அறிவித்தல்களும் கிடைக்கப்படவில்லை என்று தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய எந்த முறையில் தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை மேற்கொள்வதற்கு தனது திணைக்களம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் தேர்தல்கள் ஆணையாளர். அண்மையில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் யாப்பின் 19ஆவது திருத்த சட்டத்தின் கீழ் தேர்தல்கள் ஆணையாளருக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய நியாயமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அந்த அதிகாரங்கள் உதவும் என்றும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படும் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக திமுக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தின் முதல்வர் ஜே ஜெயலலிதா போட்டியிடுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படும் சென்னையின் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு நடக்கவிருக்கும் இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடாது என அக்கட்சியின் தலைவர் மு கருணாநிதி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று விடுத்திருக்கும் அறிக்கையில், திருவரங்கம் இடைத்தேர்தல் நேரத்தில் பணம் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்தது என்பது நமக்கு தெரியாதா என்றும், காவல்துறையினர் எந்த அளவுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் அந்த தேர்தல்களில் நடந்து கொண்டார்கள் என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் ஓராண்டுக்குள் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் ஆர்கே நகர் தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக கருணாநிதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா பதவி நீக்கம் செய்யப்பட்ட திருவரங்கம் தொகுதிக்கு தேர்தல் தாமதமாக அறிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளர் ராஜினாமா செய்து 10 நாட்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் தேர்தல் புறக்கணிப்பு குறித்து அதிமுக சார்பில் ஊடகங்களில் பேசவல்ல ஆவடி குமாரிடம் கேட்டபோது அக்கட்சிக்கு வேறு வழி இல்லாததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார்.
இன்றைய நிலையில் திமுக இந்த தேர்தலை சந்திச்சுன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்றது உண்மை. குறிப்பா சென்னை நகரத்துக்குள்ள அவங்களுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள் எடுபடாது. இங்க வந்து விழிப்புணர்ச்சி உள்ள மக்கள் இருக்காங்க. அதனால முழுக்க முழுக்க திமுக தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்காக வந்து இந்த புறக்கணிக்கிறாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவை நம்பிதான் அவங்க தேர்தல் களத்துக்கே வர முடியுமான்ற நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த உத்தரவாதம் கிடைக்கல. அதனால இன்னைக்கு அவங்க வேட்பாளர் அறிவிச்சா கூட அவங்களை ஆதரிக்கிறதுக்கு எந்த கட்சியும் முன்வருமானே தெரியாத ஒரு நிலைமையில வேற வழி இல்லாம அவங்க ஒரு தற்காப்புக்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க.
ஆனால் தேர்தல் குறித்து தங்களுக்கு அச்சமேதும் இல்லை என்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளரான கே எஸ் ராதாகிருஷ்ணன்.
அப்படியெல்லாம் பயம் கிடையாது. இதே ஜெயலலிதா திமுக ஆட்சியில போட்டி போட்டாங்களா, திருவேகத்துல போட்டி போட்டாங்களா, இளையாங்குடியில போட்டி போட்டாங்க, கம்பத்துல போட்டி போட்டாங்களா, இடைத்தேர்தல் மூணு இடைத்தேர்தல அது போட்டி போடலையே.
இன்னைக்குள்ள தேர்தலில் நாங்களும் சங்கரங்கோவில் போட்டியிட்டோம், மதுரையில் போட்டியிட்டோம், திருச்சியில் போட்டியிட்டோம், பல தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டோம், இல்லைன்னு பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்குள்ள நிலையில இன்னைக்கு அந்த அம்மையார் வழக்குல உங்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பெங்களூர் உயர்நீதிமன்றத்துல. அந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு மக்களுக்கே தெரியும், இது எப்படி சரியா இருக்கும் தெரியலாம். இரண்டாவது மக்களே அது முடிவு செய்யட்டும்.
இதற்கிடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றிடம் பேசிய அக்கட்சித் தலைவர் திருமாவளவன்,
பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சியினர் தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் தேர்தல் பணியாளர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த நிலையிலே இந்த தேர்தலில் பங்கேற்பது எந்த பயனையும் தராது. இந்த தேர்தல் அரசியல் தளத்திலே எந்த மாற்றத்தையும் அல்லது தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கும்
என்று தெரிவிக்கிறார் திருமாவளவன். தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளில் ஒன்றான திமுக தேர்தலை புறக்கணித்துவிட்ட நிலையில் தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதுவரை தங்கள் முடிவுகளை அறிவிக்கவில்லை. ஜூன் 27 ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன், இந்தியாவில் இந்த ஆண்டு கோடை வெயிலுக்கு 1000 அதிகமானவர்கள் இறந்திருப்பது ஏன் என்கிற விவாதம் பரவலாக எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் நிலவும் கடும் வெயிலின் காரணமாக கடந்த வாரத்தில் மட்டும் நாடு முழுவதும் 1100 பேர் மரணமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடுமையான வெப்பம் நிலவி வந்த தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களில் தற்போது வெயில் முன்பை விட சற்று குறைந்திருந்தாலும் 113 டிகிரியை தாண்டிய வெப்பநிலையே நீடிக்கிறது. மேற்கு வங்கத்திலும் ஒரிசாவிலும் இந்த வெப்பத்தின் காரணமாக குறைந்தது 24 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் வடபகுதி மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒரிசா, ராஜஸ்தான், தில்லி உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடும் வெப்பநிலை நிலவி வருகிறது. கடந்த வாரத்தில் இந்த பகுதியில் சிலவற்றில் 122 டிகிரி அளவுக்கு வெப்பம் இருந்தது. இந்த வெப்பநிலை உயர்வுக்கு கோடை காலத்தில் பெய்த மழையோ, எல்லினா போன்ற உலகளாவிய வெப்பநிலை மாறுதல்களோ காரணமில்லை என வானிலை துறையின் துணை இயக்குநர் பாகுலேயன் தம்பி தெரிவித்தார்.
இல்லை, இந்த பெஞ்ச மழையோடையோ இல்லை வந்து இந்த எல்லினையோடய இதை இணைக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஒரு இதுவும் கிடையாது. There's no proof. எல்லினோனால இல்லை வந்து இந்த மழையினால் வந்து கண்டிப்பாக வந்து வெப்பம் குறையினவே தவிர ஏறதுக்கு வாய்ப்பில்லை. அந்தந்த இடத்துல வந்து எந்த திசையிலேருந்து காற்று வருது, எப்படிப்பட்ட காற்று, அது வந்து இந்த ஈரப்பதம் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு மனுஷனுடைய சகிப்புத்தன்மை ஏறவும் இறங்கும் செய்யும்.
வெயிலின் காரணமாக ஏற்பட்ட மரணங்களில் பெரும்பாலான மரணங்கள் ஆந்திர மாநிலத்தில் தான் நிகழ்ந்துள்ளன. அங்கு மட்டும் 852 பேர் இந்த வெப்பத்தால் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானாவில் இதுவரை 266 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரா, தெலுங்கானா மாகாணங்களில் வெப்பத்தால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக கூறப்பட்டாலும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில்தான் வெப்பத்தின் தாக்கம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறது என பாகுலேயன் தம்பி தெரிவித்தார்.
ஆந்திரா, தெலுங்கானா இந்த தடவை அவங்க வந்து அது எப்படி எந்த விதத்தில் கணக்கு போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அதை விட ஆந்திரா தெலுங்கானாவை விட மத்திய பிரதேசத்தில் இன்னும் வெப்பம் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் ஆந்திரா தெலுங்கானாவில் விழிப்புணர்வு ஜாஸ்தியாகி அதில் வந்து அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டாங்களா? கணக்கு போட்டதில் கூட எப்படி இப்போ 500 or 400 சொல்கிறது, இதில் வந்து உண்மையிலேயே மற்ற விதமாக இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை இதிலிருந்து கழிச்சிருக்காங்களா இல்லையா அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ அந்த ஃபிகர் எப்படி வந்துன்னு தெரில. ஆனால் வெப்பம் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு, அதை வந்து தவிர்க்க முடியாமல் இல்லை. இது வந்து ஜூன் 15 வரையும் இந்த ஒரு வெப்பத்துடைய தாக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். இடையிடையில் அந்தந்த இடங்களில் எங்கெங்கே மழை வருதோ அந்த இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அது கம்மியாகும், திரும்பவும் அந்த அதாவது சம்மர் பீக்குங்கிறது வந்து மே 15 ஜூன் 15 வரையும்.
இந்திய தலைநகர் தில்லியிலும் வெப்பம் கடுமையாக இருந்து வருகிறது. திங்கட்கிழமையன்று அங்கு 113.9 டிகிரி வெப்பநிலை நிலவியது. தமிழ்நாட்டில் கோடைக்காலம் துவங்கிய சில நாட்களிலேயே வெப்பசலனத்தின் காரணமாக பல இடங்களில் மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் பெரிய அளவில் தெரியவில்லை. ஆனால் கடந்த வாரத்திலிருந்து தமிழ்நாட்டிலும் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. கடந்த 23 தமிழகத்தில் 104 டிகிரிக்கும் அதிகமான வெப்பம் நிலவி வருகிறது. கடந்த திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் 107 டிகிரி அளவுக்கு சென்னை, வேலூர் ஆகிய இடங்களில் வெப்பம் நிலவியது. மே மாத இறுதியில் கேரளாவில் பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு நாடு முழுவதும் பருவமழை படிப்படியாக பெய்ய ஆரம்பிக்கும். ஜூன் 15 வரை இந்த கடுமையான வெப்பம் நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய இந்த செய்தி குறிப்பிடம் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இன்றைய செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய பலகணி இடம்பெறவில்லை. அடுத்த புதன்கிழமை வழமை போல பலகணி இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஈராக்கின் அன்பர் பிரதேசத்தில் உள்ள மிகப்பெரிய நகர்களை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்துடன் அரசு படையினர் நடத்தி வரும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு எதிராக இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் தொடர்ச்சியான தற்கொலை தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானில் உள்ள மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான எக்ஸெக்ட் உலகில் பல இடங்களில் உள்ளவர்களுக்கு போலி கல்விச் சான்றிதழ் விநியோகம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்நிறுவனம் மீது மோசடி செய்தல், சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் இணைய குற்றங்கள் பதியப்பட்டுள்ளன. யேமன் தலைநகர் சனாவில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய விமான தாக்குதலில் சிறப்பு படையைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டுள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.